இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகளாய் அமர்ந்திருப்போம், துதித்து மகிழ்ந்திருப்போம், எல்லா துயரம் மறந்திருப்போம். எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம் அப்பா. பாரமானவைகள் எல்லாம் எங்கள் இருதயத்தை விட்டு அகன்று போவதாக ஆண்டவர். நன்மையினால் முடிசூட்டுகிறவர் நீர் அல்லவா? நன்மையினால் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் அல்லவா? நன்மையினால் எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறவர் நீர் அல்லவா? உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உங்களை துதித்து கொண்டாடுகிறோம். எங்கள் எல்லாரையும் பாதத்தில் நாங்களும் படைக்கிறோம், எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபு நாலாவது அதிகாரம். யாக்கோபு நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசியுங்கள்.
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
திருப்பி வாசிங்க.
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
ஆகையினாலே அவர் அதிகமான கிருபை நமக்கு அளிக்கிறபடியினாலே நடக்கிறது என்ன தெரியுமா? தேவன் என்ன செய்கிறாராம்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? அவர் எதிர் நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிற காரியங்கள் சிலது இருக்கிறது பாருங்க வேதத்தில். இந்த நாளிலே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டால், பாவத்தில் எந்த பாவம் பெருதுன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? பாவத்தில் எதப்பா பெரிய பாவம், பாவத்தில் எது பெருசு என்று சொன்னா நீங்க என்ன சொல்லுவீர்கள்? உங்கள் கண்களால் பார்க்கிறவைகளும் காதுகளால் கேட்கிறவைகளும் பார்த்து என்ன சொல்லுவோம்? அதுதான் பெரிய பாவம், அது சரியில்லை, அது செய்யக்கூடாது, அது சரியானதில்லை, அது ஒழுங்கில்லை என்று சொல்லி நாம் பெருசாக கனகாரியத்தை அடக்கிக் கொண்டு போவோம் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான சில பாவங்கள் இருக்கிறது, அவை வெளிப்படையாக காண முடியாதவைகள், அவை வெளியிலே பார்க்க முடியாதவைகள். அது எப்படி இருக்கிறதா? பெருமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் எதிர்த்து நிற்கிறாரா? எதிர்த்து நிற்கிற ஆண்டவர். எனக்குள்ள பெருமை இருந்தால் தேவன் எதற்கு எதிர்த்து நிற்கிறார்? என்னோடு அவருக்கு உறவாட விருப்பம் இல்லை, என்னோடு பேசுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. பெருமை எண்ணத்தில் வருகிறது, பெருமை எல்லாவற்றிலையும் இருக்கிறது பாருங்க. நம்மிடத்துல இருக்கிற காரியங்கள்ல இருந்து நம் வாழ்க்கை பயணத்திலே அநேக விதமான பெருமையான காரியங்களை நம் வாழ்க்கையிலே காண முடியும், சொல்ல முடியும். சிலது நமக்கு தெரிந்தும் நாம் அப்படி இருப்பது, நமக்கு தெரியும் இது சரியில்லை, நான் நினைத்துக் கொள்வது சரியில்லை, நான் சிந்திக்கிற விதம் சரியில்லை, நான் பேசுகிற விதம் சரியில்லை என்று சொல்லி நமக்கு தெரிந்தும் நாம் என்ன செய்கிறோம்? அதுல பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம் பாருங்க. பெருமையை கண்டுபிடிக்க முடியுமா? பெருமையை நான் பார்க்க முடியுமா? பெருமை என்னிடத்துல பெருமை இருக்கிற காண முடியுமா? அது நம்மளோடு ஒட்டி இருக்கிறது உண்டு, அதை புரிக்க முடியாது, அதை நாம் எடுத்து வைத்து பார்க்க முடியாது. அவைகள் எப்படி பார்க்க முடியும் சொன்னால், நம்முடைய பேச்சினிலே நம்முடைய செயற்கைகளிலே இவைகளை காணக்கூடியதாக இருக்கும். எது? பெருமை. பெருமையினாலே வேதத்திலே அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்தார். பெருமையின் நிமித்தமாக தேவன் இறங்கி வந்து சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தது. ஆகையினாலே பெருமையுள்ள மனுஷனை தேவன் எதிர்க்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. சிலே நமக்கு பெருமை இருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிறவைகளை குறித்த பெருமை இருக்கிறது. ஏன் நம்முடைய பிள்ளைகளை குறித்தே நாம் பெருமை பாராட்டுகிறோம் இல்லையா? தெரியுமா உங்களுக்கு, என்னுடைய பிள்ளையை குறித்து நான் பெருமை பாராட்டுவது, என்னை பிள்ளை போல ஒரு பிள்ளை கிடையாது, என் பிள்ளை தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தது, என் குடும்பம் தான் உயர்ந்தது. இவைகள் பேச்சுக்கு இனிமையானவைகளாக இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவைகள் கிடையாது. பேச்சுக்கு திமிர், அதாவது திமிர் பேச்சு என்று சொல்லலாம், அருமை திமிர் பேச்சு அல்லாவிட்டால் லெவல் பேச்சு என்று சொல்லலாம். லெவலாக நாம் பேசிக் கொள்வோம். என் குடும்பத்தை போல ஒரு குடும்பம் இருக்க முடியாது. நான் செய்கிற வேலை இருக்கிறது பாருங்க, அந்த வேலை மேன்மையான வேலை, அந்த வேலையை போல ஒரு வருடத்திலும் வேலை இல்லை. நான் படித்திருக்கிறேன், நான் பட்டதாரி என்றதிலே நமக்குள்ள என்ன இருக்கிறது? பெருமை இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே பெருமை இருக்கலாகாது. அது இருந்தால் தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் 7 என்று சொல்லி சுவிசேஷகர் பில்லி கிராம் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதில் இருந்து 3 காரியத்தை இந்த நாளில் நான் பார்க்க விரும்புகிறேன். மிச்சத்தை வைத்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அந்த மீதியான காரியங்கள் அது நமக்கு தெரிந்தவைகள். எந்த ரீதியிலே கேட்கிற காரியங்களும் நாம் கண்களால் பார்க்கிற காரியங்களுமாக அது இருக்கிறது. பார்க்காதவைகள் என்று சிலது இருக்கிறது. அதுல இவைகள் உண்டாகும். எது? பெருமை. என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே கோல்டு இருக்கிறது, என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே அவர்களை விட விசேஷமானது ஒன்று இருக்கிறது. அதிலே நமக்கு என்ன இருக்கிறது? பெருமை. இந்த பெருமையின் உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் நாம் நிற்க முடியாது. பெருமையின் எண்ணத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் வர முடியாது. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். என் தெரியுமா, தாழ்மை உள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் மத்தியிலே தேவன் இறங்கி வந்து கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். யார்? தாழ்மை உள்ளவர்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ 1 பேதுரு 5:5 வாசிங்கள். 1 பேதுரு 5:5,
அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
பெருமை உள்ளவர்களுக்கு வாலிபர்களே, கன்னிகைகளே, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகையினாலே தாழ்மையை என்ன செய்யுங்கள்? அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எல்லாம் நம்மளோடு வந்து பிறப்பது கிடையாது. எல்லா சுபாவங்களும் நம்மளோடு வந்து பிறப்பது கிடையாது. ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் சிலவற்றை இருக்கிறது. எதுவெனில் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், பெருமையை தள்ளிவிடுங்கள், பெருமையை தள்ளிவிடுங்கள். ஒரு பிள்ளை படித்தால் சந்தோஷம், ஒரு பிள்ளை உயர்ந்த வேலையை பெற்றுக்கொண்டால் சந்தோஷம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவைகளுக்கு நன்றி செலுத்தி கடந்து செல்லுங்கள். அதை விட்டு என் பிள்ளை தான், என் பிள்ளை தான், என் குடும்பம் தான் என்று சொல்லி நெஞ்சை நிமித்தி தேவ சமூகத்திலே நிற்போமேயானால் தேவன் நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடும். தேவன் தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் போய்விடும். தேவன் எங்கள் குடும்பங்களை அவர் விருப்பமான வண்ணத்திலே நடத்தி செல்ல முடியாமல் போய்விடும். வேதத்திலே நாம் பின்னாலே பார்க்க போகிற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்னவெனில், ஒருவேளை நம்மிடத்திலே இருக்கலாம், ஒருவேளை என்னிடத்திலே நீங்கள் சொல்லுகிற மாதிரி காரியங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அதிலே பெருமை பாராட்டாதிருப்போமாக. ஏன் என்று சொன்னால், அவைகளை நமக்கு தந்தவர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். அதனாலே அவருக்கு மகிமை உண்டாக தக்கனவையாக நாம் நடவாமல் நம் வாழ்க்கையிலே நாம் தான் என்று சொல்லி, என்னுடையது என்று சொல்லி நாம் அதில் பெருமை பாராட்டினால் தேவன் அவைகளுக்கு எதிர்த்து நிற்கிறாராமே. நீதிமொழிகள் 16:18 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 16:18,
அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமீட்டிமை.
திருப்பி வாசிங்கள்.
அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமீட்டிமை.
அழிவுக்கு முன்னானது என்னது? அகந்தையாக இருக்கிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை, மனமேட்டிமை ஒரு மனிதனை வாழ விடாது. மனமேட்டிமை ஒரு மனுஷனை தொடர்ந்து செல்ல விடாது. அழிவுக்கு முன்னானது அகந்தியாக மாறிவிடும். அகந்தியாக நாம் வாழக்கூடாது. மனமேட்டிமை உள்ளவர்களாக மாறக்கூடாது. மேட்டிமை என்ன, அகந்தை என்ன என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்தூர்த்தி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு தெரிவது அல்ல, நம்மளோடு இருக்கிற சில காரியங்கள் நமக்கு தெரிவதல்ல, இது தெரியாத காரியங்கள். மனமேட்டிமை, அகந்தை இல்லையா? சில பேரோடு பேச முடியாது, சில பேரோடு கதைக்க முடியாது, சில காரியங்களை விவரிக்க முடியாது. ஏன்? அவருடைய மனமேட்டிமை இவைகளை விட்டுக் கொடுப்பதில்லை. சில பேரிடத்திலே பணம் இருந்து விட்டால் அவர்களை பிடிக்க முடியாது. சில பேரிடத்திலே படிப்பு இருந்து விட்டால் அவர்களை பிடிக்க முடியாது. சில பேரிடத்தில் செல்வாக்கு இருந்து விட்டால் அவர்களை பிடிக்க முடியாது. நாம் அதிலே தங்கி விடுகிறோம். சிறியவர் சொல்லுகிற காரியத்தையும் அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் மனத்தாழ்மையுடையவர்கள். பெருமையாக இருப்பது, மேன்மையாக இருப்பது, மேட்டுமையாக இருப்பது என்பது பெரியவர்கள் சொல்ற வார்த்தையை அங்கீகரிப்பது கிடையாது. விளங்குறதா? ஆகையினாலே நாம் விழுந்து விடாத படிக்கும், நாம் அழிந்து விடாத படிக்கும் மனமேட்டிமை அற்றவர்களா இருப்போமாக. அவர் யார் சொல்லுவது, இவர் யார் கேட்பது, அவர் யார் விசாரிப்பது, நான் யார் என்று தெரியுமா? சில பேர் நன்மை கருதி சில காரியங்கள் கதைத்தாலும் மனமேட்டிமை நம்மளை விட்டுக் கொடுப்பதில்லை. நம்முடைய காரியங்கள் அவைகளுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. அநேகருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து கதைத்தால் புரியாது. ஆனால் நன்மையை குறித்து கதைத்தால் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்மையை கருதி கதைத்தால் வழங்குறதா? நன்மையை கருதி ஒரு காரியத்தை விளக்கினால் நம்மளை இதுக்கு முன்பாக நாம் சொல்ல முடியாது, என் பிள்ளை, என் காரியம், என் பிள்ளை என்று நாம் அதுக்கு முன்பாக நின்று விடக்கூடாது. அதை அங்கீகரித்து சரி, நன்மையான காரியம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை எழுந்து நிற்க செய்யுமே, நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை நடந்து செல்ல செல்லுமே செய்யுமே, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருக்க செய்யுமே, யாருக்கு தெரியும்? ஆனால் ஒன்று சத்தியம், மனமேட்டிமை உள்ள மனுஷனோடு தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. மனமேட்டிமை எல்லாவற்றிலையும் காண முடியும் பாருங்க. மனமேட்டிமை எல்லாவற்றிலையும் காண முடியும் பாருங்க. உடுப்பு போடுறதுல இருந்து சகலத்திலையும் மனமேட்டிமையை கண்டுகொள்ளலாம். விளங்குறதா? ஆனால் அவைகள் சின்ன காரியங்களாக இருக்கிறபடியினால் நாம் அவைகளை சிந்திப்பது அல்ல. அது ஒரு சிறிய காரியங்களாக இருக்கிறபடினால் அதை தூக்கி வைத்து அலைந்து ஆராய்ச்சி செய்வது அல்ல. அது கண்ணுக்கு தெரிபவைகளும் அல்ல. என்னிடத்தில் இருக்கிற சில காரியங்கள் எனக்கு தெரிவது கிடையாது. அது சரியான கடினமானதும் கஷ்டமானதும் கண்டுபிடிப்பது. அதனால் தான் என்னவோ தாவீது ராஜா சொன்னார், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருந்தால் என்னை பாரும் ஆண்டவரே, என்னை ஆராயும் ஆண்டவரே, என்னை உன்னுடைய சமூகத்தில் கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறுகிறதுக்கு இவைகளின் காரணமோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா மனமேட்டுமை உள்ள ஒரு மனுஷனோடு தேவன் எதுவும் செய்வது கிடையாது, தேவன் பேசுவது கிடையாது, தேவன் உறவாடுவது கிடையாது, தேவன் வருவதும் கிடையாது. ஆகையினாலே மனமேட்டிமை நம்மளை விழுத்து விடாத படிக்கு, மனமேட்டிமை நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்வை கெடுத்து விடாத படிக்கு, மனமேட்டிமை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில உடைத்து விடாத படிக்கு, மனமேட்டிமை அல்லாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 29:23 வாசிங்கள். நீதிமொழிகள் 29:23.
மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான்.
மனுஷனுடைய அகந்தை அவனை என்ன செய்யுமா? தாழ்த்தி போடுமப்பா. மனுஷனுடைய அகந்தை என்ன செய்யும்? ஒரு மனுஷனை தாழ்த்தி போடும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். யாரு? மனத்தாழ்மை உள்ள ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் கனமடைவரவனாக இருக்கிறான். ஆனால் அகந்தையும் மேட்டுமையும் ஒரு மனுஷனை உயர விடாது, ஒரு மனுஷனை வாழ விடாது, உங்கள் பிள்ளைகளை எழும்ப விடாது. சில பிள்ளைகளோடு கதைக்க முடியாது, சில பிள்ளைகளோடு பேச முடியாது, சில பிள்ளைகளுக்கு சிலதை விவரிக்க முடியாது. இவைகளை எங்கிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தாய் தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அவைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி அலசி ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் விட வேண்டியவைகளை விட்டுவிட வேண்டியவர்களா இருக்கிறீர்களே. மனுஷனுடைய அகந்தை, அகந்தை பேச்சு, அகந்தை நடை, அகந்தையாக நடந்து கொள்வது, சேறு விழுந்து நடந்து கொள்வது, எந்த காரியத்தையும் அன்போடு அணைத்து கேட்டு கவனித்து அலசி ஆராய கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் எடுத்த வீட்டுக்கு நாம் சீறி விழுந்து எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது நாளைக்கு நமக்கு நன்மையை கொன்றவே கொன்றாதே. நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள். நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறாராம். சங்கீதம் 12:3 வாசியுங்கள். சங்கீதம் 12:3
இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார்.
திருப்பி வாசியுங்கள்.
இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார்.
பெருமையை பேசுகிற நாவை தேவன் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார். பாருங்க, பெருமையாய் பேசாதிருங்கள், பெருமையாய் நடந்து கொள்ளாதிருங்கள், பெருமையாய் சிந்திக்காதிருங்கள். உன்னிடத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிரச்சனை இல்லாததையும் இருக்கிறது போல கதைப்பது, அது போலி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லாததை இருக்கிறது போல பெருமையாக பேசுகிறது, அது தப்பானது. இருக்கிறதையும் பெருமையாக பேசுவது தேவனுடைய பார்வையிலே தப்பா இருக்கிறது. இல்லாததையும் இருக்கிறது போல பெருமைப்படுத்தி பேசுவதும் தேவ பார்வையிலே தப்பாம இருக்கிறது. ஏனென்று சொல்லிச்சுன்னால், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவராக இருக்கிறபடியினால் அவரையன்றி நம் வாழ்க்கையிலே ஒன்றுமே கிடையாது. அதனாலே என் பலத்திலே, என் ஞானத்திலே, என் படிப்பிலே, என் பட்டத்திலே எனக்கு வந்தது என்று சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு அங்கு எதுக்குமே கிடையாதப்பா, எதுக்குமே கிடையாது, எதுக்குமே கிடையாது. நான் எதை செய்தாலும் சரி, நான் எதை நடத்தினாலும் சரி, நான் எப்படி வாழ்ந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் தேவன் காரணவாளியா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்திருப்போம், ஒரு காலத்தில் நாம் உயர்ந்திருந்திருப்போம், இன்றைக்கு நாம் நல்ல சௌக்கியமாக இருப்போம். ஆனால் இது என்னால் வந்தது, என் பிள்ளைகளால் வந்தது, என் குடும்பத்தினால் வந்தது என்று சொல்லி பெருமை பாராட்டாதிருங்கள். எல்லாம் அவருடைய கிருபையினால் நடந்தாயிற்றது, எல்லாம் அவருடைய கிருபையினால் நடந்தாயிற்றது. அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டபடினால் இந்த நிலைமையில இருக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய அன்பு இருக்கிறபடினால் நாம் தேவனுடைய சமூகத்தில் நல்லா இருக்கிறோம் என்பதை தவிர ஒன்றையும் குறித்து பெருமை பாராட்டாதிருங்கள். நமக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கலாம், நாம் நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம், நல்ல காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம், சமுதாயத்தில் நல்ல இடத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம், உறவுகளுக்குள்ளே நல்ல உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலையும் ஒருவர் இருக்கிறார், அவர் செய்தபடியால் நாம் நல்லா இருக்கிறோம் என்ற அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நான் கஷ்டப்பட்டது, நான் செய்தது, நான் செயல்பட்டது, நான் ஓடியது, நான் வந்தது, நான் கட்டியதுன்னு சொல்லி நினைப்போமா? இருந்தால் தேவன் எழுந்தருளுவார், தேவன் உனக்கு விரோதமாய் நிற்பார், அவர் உனக்கு விரோதமாய் எழுந்தருளுவார். அப்பொழுது எவரும் எதுவும் செய்ய முடியாது ஐயா. ஆகையினாலே உன்னை ஆராய்ந்து கொள், நாம் பொய் சொல்லுகிறோமா இல்லையான்னு சொல்லி நாம் ஆராய்ந்து கொள்ள எனக்கு தெரியும் பாருங்க. நம்ம பேசுகிறது சரியா பிள்ளையான்னு சொல்லி நமக்கு தெரியும் பாருங்க. ஆனா மேட்டுமையாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது ஆராய்வதற்கு கஷ்டமானதுண்டு. அது சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, அது சீக்கிரத்தில் நமக்கு தெரிகிறது அல்ல. ஆனால் அவைகளை கண்டுபிடி, உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். அளவில்லாத கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. ஆண்டவர், என்னை வாழ வைத்திருக்கிற எனக்கு இருக்கிறதெல்லாம் மும்மொழியப்பா, உம்முடைய கிருபையினால என்னை நிறைத்தரணும் என்று சொல்லுகிற பொழுது தேவன் இறங்கி வருவாரப்பா, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாரே. அதை விட்டு விட்டு, இது என்னால் உண்டானது, நான் என் பிள்ளைகளை படிப்பித்தேன், தெரியுமா இந்த பேச்சுக்கள், நான் என் பிள்ளைகளை படிப்பித்தேன். வருஷ காலமாக ஜபம் பண்ணுவது தேவனுடைய சமூகத்திலே, வருஷ காலமாக விழுந்து கிடப்பது தேவனுடைய சமூகத்திலே, என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், படித்து பட்டம் பெற்று உயர்ந்த நிலைமையில இருக்கிற பொழுது நான் என் பிள்ளைகளை படிப்பித்தேன். கர்த்தர் எதிர்த்து நிற்பார், கர்த்தர் எழுந்திருப்பார், தேவன் எழுந்து நிற்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு காலத்தில் ஒருவரும் எங்களை தேடாமல் இருந்தார்கள், ஒருவரும் நம்மளை கணக்கெடுக்காமல் இருந்த, இன்றைக்கு நல்ல இடத்தில் நாம் இருந்து கொண்டோம். யோ, இது என்னுடைய காரியம், நான் செயல்பட்டது, நான் நடந்து வந்தது. தேவன் நினைக்காதிருந்தால் ஒருவரும் நிற்க முடியாது. தேவன் அனுக்கிரகம் செய்யாமல் இருந்தால் ஒருவரும் நிற்க முடியாது. தேவன் கிருபையை செய்யாதிருந்தால் ஒருவரும் நிற்க முடியாது. கிருபை, கிருபை, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். மேட்டுமையானவர்களோ, பெருமை உள்ளவர்களையோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படிப்பட்ட நாவை தேவன் என்ன செய்கிறாராம்? அறுத்து போடுகிறார். ஒருவர் சொன்னார், எலும்பும் இல்லை, நரம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதனால வரம்பில்லாமல் பேசாதீங்க, 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 பேச நாக்கினால பேசி பேசி பேசிட்டு பேசி நாம கலைச்சு போயிடும். தேவையில்லாததுகள், பக்தி விருத்தி உண்டு பண்ணாதவைகள், வாழ்வுக்கு பிரயோஜனமற்றவைகள், சபை வாழ்வுக்கு பிரயோஜனமற்றவைகள், உன் பிள்ளையுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமற்றவைகளை பேசி 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 தேவனை உன்னை விட்டு தூரமாக்கிறாதேப்பா. யாக்கோப்பு 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோப்பு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள். சீக்கிரமாக அந்த பக்கத்தை வாசிங்கள். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம்
தேவனுக்கு வாசிங்க.
அப்படியே நாவானதும் சிறிய அவயவம்,
அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்து
பெருமையானவைகளை பேசும்,
பெருமையானவைகளை பேசுகிறதப்பா. ஆனா நாவோ சிறிய அவயம் பாருங்க, உள்ளுக்கு இருக்கிறது, ஒருத்தனுக்கும் தெரியாது, ஆனா பேச்சு எப்படி இருக்கிறது தெரியுமா? பெருமையான பேச்சு பாருங்க. வாசிங்க, தொடர்ந்து
பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி
இந்த நாக்கை கொண்டு வந்து வேதம் நெருப்போடு ஒப்பிடுகிறது. ஐயா, சிறிய நெருப்பு அது பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதே. உன்னுடைய சிறிய அவயம் பெரிய காரியத்தை தேவ சமூகத்தில் செய்து விடுகிறதே. ஐயா, நாக்குக்கு எலும்பே கிடையாது பாருங்க, அது வள வள வளர்ந்து கதைச்சு கொண்டே இருக்கும் பாருங்க. தேவையில்லாததை கதையாதிருங்கள், தேவையற்றதை கதையாதிருங்கள், நன்மையானதை கதையுங்கள், ஆசீர்வாதமானதை கதையுங்கள், பக்தி விருத்திக்குரியதை கதையுங்கள், தேவன் சந்தோஷப்படக்கூடியதை கதையுங்கள். பெருமையானவைகளை கதைத்தால் தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். பெருமையானவைகளை பேசினால் தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். தேவன் எதிர்த்து நிற்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்கள்.
நெருப்புத்தான்,
நாவும் நெருப்புத்தான், பாது சுடும், நாவும் நெருப்புத்தான். வாசிங்க.
அது அநீதி நிறைந்த உலகம்,
அது அநீதி நிறைந்த உலகம் அப்பா, அநீதி நிறைந்த உலகம். எது? நாக்கு. வாசிங்க.
நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும்.
நாவு நம்முடைய முழு சரீரத்தையுமே கரைப்படுத்துமா? இந்த நபரே சரியில்லை, இந்த நபரே சரியில்லை, ஒரே பேசுறது, ஒரே அலட்டுறது, தேவையில்லாததை பேசுறது. இந்த நபர் சரியில்லை. அவர்கிட்ட போய் கதைக்க தொடங்கினா அவர் விடமாட்டார், கதைச்சு கொண்டே இருப்பார் என்று சொல்லி சொல்லுவார்கள் இல்லையா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நாக்கு
நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி
ஆயுள் சக்கரத்தின் வாழ்க்கையே அதை அது ஆண்டு விடும். ஐயா, ஆயுள் சக்கரத்தையே அது கொளுத்து விடும். ஐயா, இந்த கிழமை முழுத்துல நாம் என்ன பேசினோம் என்று சொல்லி கேட்டா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நன்மையானது எவ்வளவு பேசினோம், தீமையானது எவ்வளவு பேசினோம், பக்தி விருத்திக்கு எவ்வளவு பேசினோம், தாழ்மையாக எவ்வளத்தை பேசினோம், மேட்டுமையாக எவ்வளத்தை பேசினோம், நெஞ்சின் நிமித்தி எவ்வளத்தை பேசினோம், தாழ்மையாக தேவ சமூகத்தில் எவ்வளவு. ஐயா, ஆராய்ந்துப்பா. நன்மையை கருதி ஒரு விடத்துல போய் புறத அப்படி செய்யாதீங்க, இல்லாட்டி சிஸ்டர் இதை செய்யுங்க என்று சொன்னா இல்லை. அது பெருமை பேச்சு தேவன் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத. ஐயா, பெருமை பேச்சை தேவன் வரவைக்கிறவர் அல்ல. அவர் தானே எதிர்த்து நிற்கிறாரா? ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறாராமே. தொடர்ந்து வாசிங்கள்.
ஆவியின் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறதா? சாவுக்கு எதுவான பாவங்கள் மூன்று, மரணத்துக்கு எதுவான பாவங்கள் மூன்று, அல்லாவிட்டால் ஏழு என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா நான் மூன்றை கவனிக்க விரும்புகிறேன். கொளுத்து விடத்தக்கதாக இருக்கிறது. அடுத்த வாசிங்க,
சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது.
பாருங்க, பறவை அடக்கலாம், அதை அடக்கலாம், இதை அடக்கலாம், எல்லாம் அடக்கி ஒரு மாதிரி இன்றைக்கு பறவைகளையே பேச வைக்கிறாங்க பாருங்க. ஆனா மனுஷனுடைய நாவை எவன் அடக்க முடியும்? மனுஷனுடைய நாவை எந்த மனுஷனால் அடக்க முடியும் ஐயா? அதுக்குத்தான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலம், தேவனுடைய அபிஷேகம். ஆண்டவரே, நான் விரோதமாய் பேசக்கூடாது, நான் அநியாயமாய் பேசக்கூடாது, வீட்டான விரோதமாய் பேசக்கூடாது, அலட்டக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாவை அடக்கத்தக்கவன் யாரப்பா? அது தன்ன பாட்டுக்கு பேசுது, தன்ன பாட்டுக்கு அது பேசுது. பாருங்க, பல வளர்ந்து பேசுது. அநேகர் சொல்லுகிறார்கள், நாவை இரவிலையும் பேசுதான், நித்திரையிலும் பேசுகிறது. அது நித்திரையிலே ஓய்வில்லை, ஏதோ ஒன்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறது. பகல்ல பேசினதை ஆடு என்ன மாடு இறைமிப்பது போல இரவிலையும் என்ன நடக்கிறது? பேசிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க, பேசிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஏதோ என்னவோ, ஏதோ என்னவோ, ஏதோ என்னவோ. தொடர்ந்து வாசிங்க,
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும்
உள்ளதும்
சாவுக்கு ஏதுவான விஷம் நுறைந்தது.
சாவுக்கு ஏதுவான விஷம் உள்ளதை பாரு, விஷம் உள்ளது. நன்மையை கருதியோ தீமையை கருதியோ என்ன சிந்தித்தோ ஒரு வார்த்தையை போட்டு விட்டால் ஒரு மனுஷனுடைய நாவிலிருந்து ஒரு இருதயத்திலிருந்து எடுத்துவிட முடியாது. அது காயத்தை உண்டு பண்ணிவிடும், அது கஷ்டத்தை உண்டு பண்ணிவிடும், அது துக்கத்தை உண்டு பண்ணிவிடும். பேசுகிறதை குறித்து கவனம் உள்ளவராயிருங்கள், தாமதமாயிருங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேட்கறதுக்கு ஆனால் பேசுவதற்கு தாமதமாயிருங்கள். எல்லாரும் பேசலாமே, எல்லாரும் கதைக்கலாமே, எல்லாரும் சொல்லிவிடலாமே, எல்லாரும் நியாயம் தீர்த்து விடலாமே. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறாரப்பா. பெருமை பேச்சுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஐயா. நாம எதிர்த்து நின்றா ஓகே, அதை விட்டுட்டு போயிருங்க, அது தேவையில்லை, அதை நீங்க ஏற்கவே வேணாம். ஆனா ஆனா தேவன் உன்னை உருவாக்கியவர், உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை வாழ வைக்கிறவர், உன் பெருமை பேச்சை அங்கீகரிக்காமல் இருக்கிறாராமே. தொடர்ந்து வாசிங்க,
அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும்
திருப்பி வாசிங்க,
அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை
துதிக்கிறோம்,
தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம்.
பெருமை பேச்சு பேசுகிற வாயினாலேயே தேவனை துதிப்பது தகுந்ததல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திமிர் பேச்சுக்கள், கொழுப்பு பேச்சுக்கள் என்று சொல்லலாம். இலங்கையில இருந்த நாட்கள் இந்த லெவல் பேச்சுக்களை குறித்து நான் கேள்வி இங்கே கேள்விப்படுகிறது. லெவலாக கதைப்பார்கள், லெவல் பேச்சு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம் செய்வோம், நாம் அது தெரியும், இது தெரியும், எல்லாம் நடக்கும் என்று பேசிக்கொண்டே போவார்கள் பாருங்க. துதிக்கிற வாயினால இப்படி பேசாதீங்க, அல்லாவிட்டால் இப்படி பேசுகிற வாயினால தேவனை துதியாதிருங்க. ரெண்டும் ஒரு நாவல் இருந்து எப்படி வருவது? முடியாத காரியம், தகாத காரியமே ஐயா. பெருமை எங்களுக்கும் தெரியும் ஐயா, எனக்கும் தெரியும் பேச, எனக்கும் கதைக்க தெரியும், எனக்கும் காரியம் தெரியும், எனக்கும் சொல்ல முடியும், எனக்கும் நடத்த முடியும். அப்படியே இருந்து 14வது வசனத்தை வாசிங்க, இருக்கா?
உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள்.
வாசிங்க,
சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல்.
நாம் சத்தியத்துக்கு விரோதமான பொய் சொல்லிவிடுவோம். இருதயத்திலே பெருமையை வைத்துக் கொண்டு, இருதயத்திலே பெருமை பாராட்டிக் கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொல்லி சொன்னா அந்த சத்தியத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? விரோதமாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாகும். இந்த பக்கத்துல நீங்க முழுத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா நாவை குறித்து அருமையாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நாவ ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும்? நாவ ஒரு மனுஷனை இவ்வளவுக்கு வாழ வைக்கும். நாவருடைய மறுபக்கம் இருக்கிறது, அது ஆசீர்வாத ஊற்று. அதை குறித்து நான் பேசல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமை பேச்சு நம்முடைய வாயிலிருந்து வராதிருக்கு கடவுது. பெருமையாய் நாம் சிந்தியாமல் இருப்போமாக. உங்களுக்கு தெரியுமா, நான் பெண்ணுக்கு பாப்பேன்னு நம்புறேன், நாம யோசிக்கிற பொழுது, நாம் சிந்திக்கிறது பொழுதுமே காரியம் நடக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். நான் பழைய ஏற்பாட்டை கடந்த நாட்கள விரும்பினேன். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாடு என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் வருவார், நியாயம் தீர்ப்பார், கடந்து சென்று விடுவார். புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. நாம் சிந்திக்கிறதெல்லாம் செயற்படுகிறது, ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நாள் வருகிற பொழுது தேவன் எங்களுக்கு நியாயம் தீர்ப்பாரே. அந்த நாள் வருகிற பொழுது ஆண்டவர் அவைகளை விசாரிப்பாரே. திருப்பிகள் லூக்கா 18:12 வாசிங்கள். லூக்கா 18:12.
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று
பாருங்க. ரெண்டு பேர் வந்திருந்து ஜெபம் பண்றாங்க, ரெண்டு பேர் ஜெபம் பண்றாங்க. ஒன்று பரிசேயன், ஒன்று ஆயக்காரன், ரெண்டு பேரும் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபத்துல எப்படி பெருமை பேச்சு பாவிக்கப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்களா? ஒரு தேவ மனுஷன் வந்திருந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே, நான் மற்றவனை போல கிடையாது, அவரை போல கிடையாது, இவரை போல கிடையாது, நான் அப்படிப்பட்டவன். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்றான். விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி முடிகிற பொழுது வல்லமையாக ஜெபித்தவன் எப்படி போறான் தெரியுமா? ஒரு பாவியாகிய கடந்து செல்லுகிறான் என்பதை நாம் மறுக்க முடியாது. எப்படி நாம் ஜெபம் பண்ணினாலும் கடைசியிலே ஆண்டவரே, இவைகளெல்லாமும் கிருபையினால் உண்டாயிட்டப்பா, என்னுடைய பலத்திலே எதுவும் நடக்கலையே. ஆனா அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே, நான் காணிக்க போடுறேன், நான் தசோபாவம் போடுறேன், நான் அது செய்கிறேன், நான் இது செய்கிறேன், நான் உபவாசம் பண்றேன் சொல்லி. அந்த மனுஷன் அப்படி இல்லை, அந்த மனுஷனை போல நான் இல்லை, இந்த மனுஷியை போல நான் இல்லை, ஆண்டவரே நான் இல்லை. தேவன் பார்க்கிற விதமே வேறு பாருங்க. நான் இப்படி ஒரு மனுஷனை பார்த்தால் அருமையாக ஜெபம் பண்ணுகிறார் அப்படித்தான் நான் கருதி கொள்வேன். நல்லா ஜெபம் பண்ணுகிறார், என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஐயா, நல்லொரு மனுஷன் இல்லையா, நல்லொரு மனுஷன் இல்லையா. ஆனால் தேவன் எப்படி தெரியுமா பார்த்தார்? நீ பெருமையாய் பேசுகிறியேப்பா, நீ பெருமையாய் நிக்கிறியே, இந்த விஷயத்தில் நீ அதை பெருசுபடுத்தி நிக்கிறியே. நான் செய்வது எல்லாம் சரியா இருக்கிறது, நான் தப்பே செய்யல ஆண்டவர், நான் செய்தது எல்லாம் சரியா ஆண்டவர், ஆண்டவரே, நான் தப்பே செய்யல, அந்த அதுல நிக்கிற அந்த மனுஷன் மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. அந்த மனுஷன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறதுக்கும் பார்த்திருவான் கிடையாது, வானத்துக்கு நேராக நோக்கி பார்ப்பதற்கும். இப்படி ஒரு மனுஷன் தேவ பிள்ளை எப்பொழுதும் இருக்கணும் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்று வரைக்கும், ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் ஐயா, உம்மிடத்தில் ஒரு வேண்டுதலை செய்வதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, உம்முடைய ஊழிய காரியங்களை செய்வதற்கு நான் தகுதியற்றவன் ஐயா, உம்முடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்வதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே என்று சொல்லுகிற பொழுது மாத்திரத்திலே தேவன் உன்னையும் என்னையும் கிருபையினால் ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவரே, நான் உபவாசம் பண்றேப்பா, நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், ஒவ்வொரு ஞாயிறும் நான் அவரை போல நிக்கிறேன், நான் ஒவ்வொரு ஐயா. நாம் ஒரு காரியத்தை சரியாய் செய்கிறோம் என்பதனாலே, மற்றவர் ஒரு காரியத்தை சரியாய் செய்யவில்லை என்பதனாலே அவரை நான் பார்க்கிற விதத்தை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். அந்த நபர் மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, அந்த நபர் மாதிரி நான் இல்லை. பெருமை பேச்சு, பெருமை பேச்சு. நான் இன்றைக்கு சொன்னேன் பாருங்க, இன்றைக்கு கேள்வி சொன்னேன், எந்த காரியமும் நன்மையாக முடிவதற்கு நாம் பயன்பெற வேண்டும். எந்த காரியமும் கடைசியிலே நன்மையாக முடிய வேண்டும், அதற்காக வேண்டி நாம் கதைக்க வேண்டும், அதை நாடி செயல்பட வேண்டும். ஏதாவது காரியத்தை சிந்தித்து செயல்படக்கூடாது. ஆண்டவரே, எதை பேசினாலும் எதை விவரித்தாலும் கடைசியிலே அவைகள் நன்மையாக முடிய வேண்டும் அப்பா, நன்மையாக நடக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த சிந்தனை நமக்குள்ள வேண்டும் ஐயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராமே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்க. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து அடுத்த காரியத்துக்கு நான் கலந்துகிறேன். ஏசாயா 14:14, ஏசாயா 14:14, 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. 11வது வசனம்,
ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன்.
இங்கதான் இங்க பாருங்க, நான் வானத்திற்கு ஏறுவேன்,
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
வட புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்,
வீற்றிருப்பேன் என்றும்,
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்,
ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்
என்றும்
நீ உன் இருதயத்தில் சொன்னாயே
சொன்னாயே.
ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய்.
அர்த்தவாசிங்க,
உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு அதிகாலையின் விடுவெள்ளிமையாகிய மகன் என்ன செய்தான், லூசிபர் பிசாசு என்ன செய்தான் தெரியுமா, தேவனுக்கு ஒப்பாக நான் மாறுவேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே மேட்டிமை கொண்டான். தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டது என்ன தெரியுமா, தேவனுக்கு ஒப்பாக மாறுவேன். தேவன் அவனை என்ன செய்தார் தெரியுமா, பரலோகத்தில் தேவனோடு தேவ காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவனை பிடித்து பூமியிலே தள்ளிவிட்டார்ன்னு சொல்லி நான் பார்க்கிறோம் பாருங்க. ஏன் தெரியுமா, மேட்டுமையான ஒரு காரியத்தை அவன் கொண்டபடியினான். இன்னைக்கு ஏன் பிசாசு இந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறான், பிசாசு ஏன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறான், தேவ சமூகத்தில் ஒரு முக்கியமான தூதஸ்தலத்தில் இருந்தவன் இல்லையா, ஆராதனை கூடங்களுக்கு பொறுப்பாக இருந்தவன் இல்லையா, அவன் ஏன் தள்ளப்பட்டு போனான், தன் இருதயத்தில் என்ன சொன்னான் தெரியுமா, தேவனுக்கு எதிராக தேவனுக்கு ஒப்பாக தேவனுக்கு நேராக நான் மாறுவேன். அந்த ஒரே காரியத்தின் நிமித்தமே தேவ தூதனா இருந்தவன் ஒரு சாத்தானாக தேவனால் அங்கீகரிக்கப்படாதவனாக தள்ளிவிடப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் மறுத்துவிடவே கூடாது. பெருமை என்பது நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிறதுண்டப்பா, மேட்டுமையானது என்பது நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிறது ஒன்று அன்றாடம் அது நம் வாழ்விலே பயன்படுகிறது, ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மூட்டை பூச்சியை போல பாருங்க ஒட்டி கொண்டிருக்குது, அது சிலருக்கு ரத்தத்தோடு கலந்து விடுகிறது, ரத்தத்தோடு கலந்து விடுகிறது. எதை கதைச்சாலும் சக்கன்னு கதைப்பார்கள், எதை பேசினாலும் தூக்கி கதைப்பார்கள், எதை சொன்னாலும் இடம் கொடுக்க மாட்டார்கள். பெருமை பேச்சு, பெருமை நடத்தைகள், பெருமை ஓட்டங்கள், பெருமை செயல்பாடுகள், இவைகளை தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறாராமே, எதிர்த்து நிற்கிறார். இரண்டாவது காரியம் நீதிமொழிகள் 27வது அதிகாரம், நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 1 இருந்து வாசிங்கள்.
நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் புறப்பிப்பதை அறியாயே, உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடுகள்ல அந்நியனே உன்னை புகழட்டும், கல் கனமும் மணல் பாரவுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். உக்கிரம்
திருப்பி வாசிங்க, கல் அந்த வசனத்தை வாசிங்க,
கல் கனமும் மணல் பாரவுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமா.
பாரம் அடுத்த வாசிங்க,
உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்,
பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார். அடுத்த வாசிங்க,
மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
கல் கனமும் மணல் பாரவுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாமே. கல் பாரமானது, மணல் பாரமானது, ஆனால் கோபம் இருக்கிறது பாருங்க, இவை ரெண்டிலும் அது பாரமானது வலிமையானது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே கோபம் இருக்க கூடாதது என்பது வேதத்தின் சத்தியமாகும். கோபப்படாதவைகள் இருக்கிறீர்களா, கோபமே எனக்கு வந்ததில்லை. சரி, உன் வாழ்விலே கோபம் ஒரு நல்ல ஒரு காரியமா, கோபம் வாழ்விலே ஒரு பிரயோசனத்தை கொண்டு வருமா, கோபம் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா. சிறுபிள்ளை தொடங்கி பெரியோர் வரைக்கும் நாம் கோபப்படுகிறோம், கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபம், கதைத்து விட்டால் கோபம், பேசிவிட்டால் கோபம், கோபத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, சஞ்சலம், சமாதானமின்மை, குடும்பத்தில் குழப்பம், பிள்ளைகளுக்குள்ள குழப்பம், கண்ணீர் கடைசியிலே, இதுதான் கோபத்தின் அடிப்படையிலே உருவாகிறவைகள். உக்கிரகம் கொடுமை உள்ளது, கோபம் ஸ்தூரம் உள்ளது, அது தீண்டிவிடும் பாரு. கோபம் சும்மா காரியம் கிடையாது, அது தங்கி இருக்கும், அது பொறுத்திருக்கும், அது காத்திருக்கும், அது சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணும். கோபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே, தேவ மனுஷர்களுக்குள்ளே, தேவ ஊழியர்களுக்குள்ளே கோபம் இருப்பது தகுந்தது அல்ல. சின்ன காரியங்களுக்கு கோபப்படாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அவர் கோபக்காரர், அந்த நபர் யாரு? கோபக்கார். அந்த சிஸ்டர் யாரு? கோபக்கார். இவங்க யாரு? அவங்க கோபப்படுவாங்க. அங்க கதைக்க விரும்பல. அப்படிப்பட்ட பெயர்கள் ஒரு மனுஷனுக்கு, தேவ பிள்ளைக்கு தகுந்ததல்ல, ஏற்றது அல்ல. எது? கோபம். கோபப்படுகிறதுனாலே அநேக சஞ்சரங்கள் உருவாகுகிறது, அநேக பிரச்சனைகள் உருவாகுகிறது, அநேக கண்ணீர்கள் வருகிறது. ஏன்? கோபம். யாக்கோபு 1:19 வாசிங்கள். யாக்கோபு 1:19.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார்.
திருப்பி வாசிங்க, தயவு செய்து எல்லாரும் கேளுங்க, வாசிங்க.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும்.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்கப்பா. கேளுங்க எல்லாவற்றையும், ஆனா பேசுவதற்கு நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையாக இருங்க. தொடர்ந்து வாசிங்க.
கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க
கோபிக்கிறதுக்கு தாமதிங்கப்பா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கோபிக்கிறதுக்கு எடுத்த வீச்சுக்கு கோபியாதீங்க. எடுத்த வீச்சுக்கு பிள்ளைகளோடு கோபிப்பது, எடுத்த வீச்சுக்கு குடும்பத்திலே கோபிப்பது, எடுத்த வீச்சுக்கு நண்பர்களை கோபிப்பது, எடுத்த வீச்சுக்கு ஊழியக்காரர்களை கோபிப்பது தகுந்ததல்ல. இவைகளுக்கு நாம் தாமதமாக இருப்பதே சரியானது, இவைகளுக்கு நாம் வெயிட் பண்ணுவது சரியா? ஐயா கேளுங்க, எதையும் கேளுங்க, எதையும் கேளுங்க. ஆனா கோபிப்பதற்கும் பேசுவதற்கும் வெயிட் பண்ணுங்க. தேவ சமூகத்துக்கு வாங்க, கொண்டு வாங்க. ஊழியக்காரர்களோடு உறவாடுங்க. என்ன சொல்லுகிறீங்க? பேசாதுங்க. கண்ட மாதிரி பேசுவதை எல்லாம் இது சவாலான காரியம் கிடையாது. எல்லா மனுஷனும் பேசுவார்கள், எல்லா மனுஷர்கள் துள்ளி குதிப்பார்கள், எல்லா மனுஷரும் ஏதாவது சொல்லிக் கொண்டு போவார்கள். ஆனா எல்லாவற்றிலையும் ஆரோக்கியம் கிடையாது, ஆசீர்வாதமும் கிடையாது, அது ரம்யமாகவும் இருக்காது. அநேகருடைய பேச்சுக்கள் இன்றைக்கும் அநேகருடைய இருதயத்திலே காயங்களை கொடுத்திருக்கிறது. காலங்கள் வருஷங்கள் தாண்டி விடுகிறது. சில பேருக்கு ஆண்டுகளை நூற்றாண்டு தாண்டது போல தெரியுது. காயங்கள் இருதயத்தை கிழித்து வைத்திருக்கிறார்கள். மன்னிக்க முடியாது. கோமாவியோட நான் பேச மாட்டேன். ஒரு தேவ மனுஷன் அப்படி சொல்லுவது தவறாகும். ஒரு தேவ பிள்ளை இப்படி செய்வது தவறாகும். ஆகியா என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரப்படுங்க, பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க, கோபிப்பதற்கு தாமதமாயிருங்கப்பா, தாமதமாயிருங்க. அந்த மனுஷனோடு பேச முடியாது. எத்தனை பேர் நீங்க இப்படிப்பட்ட பேர்களை கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லாட்டி கேட்டிருக்கீங்க, இல்லாட்டி உங்களையோ என்னைய குறித்து சொல்லியிருக்க. அவரோட பேச முடியாதப்பா. அந்த சிஸ்டரோட பேச முடியாது. அந்த குடும்பத்தோடையா? நான் பேச மாட்டேன். ஏன்? எல்லாம் கோவிப்பாங்கயா. சும்மா சொல்லுமா, நல்லதை கதைக்க போனாலும் கோவிப்பாங்க. நான் பேச மாட்டேன். அது மரணத்துக்கு எதுவான பாவம் ஐயா, அது மரணத்துக்கு எதுவான பாவம். எபேசியர் 4:26 வாசிங்கள். எபேசியர் 4:26.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது.
உங்க எரிச்சல் எதுங்க? எரிச்சல் அதுக்கு பின்னுக்கு வர, அதுக்கு பின்னுக்கு பின்னுக்கு எரிச்சல். கோபம் கொள்ளுங்க, பாவம் செய்யாதீங்க. உங்களுடைய எரிச்சல் சூரியன். ஒரு தேவ பிள்ளைக்கு எரிச்சல் இருக்கிறது தெரியாயா? ஒரு தேவ மனுஷனுக்கு எரிச்சல் பாருங்க, பொறாம அது குறிச்சு பின்னுக்கு வரேன் பாருங்க. பிரசங்கி 7:9 வாசிங்கள். பிரசங்கி 7:9. பிரசங்கி 7:9.
உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும்.
திருப்பி வாசிங்க.
உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும்.
கோபம் உனக்குள்ள குடிகொள்ளாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கயா. சில பேரை குறித்து நான் உண்மையில கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க. அந்த மனுஷன் கோபம் 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 மூத்திலேயே கோபம் குடிகொள்ளாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. கோபம் நமக்குள்ள குடிகொள்ள கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் எதை செய்கிறோமோ அது பழக்கப்பட்டு விடும். ஒவ்வொரு நாளும் நாம கோவிங்க, ஒவ்வொரு நாளும் கோவிங்க, உங்க பிள்ளைகளை கோவிங்க, உங்க குடும்பத்தில் கோவிங்க, ஒவ்வொரு நாளும் அதை செய்தீங்கன்னு சொன்னா அது பழக்கப்பட்டு விடும். அது மாறாத ஒரு நேச்சலாக நம்முடைய குடும்பத்தில் மாறிவிடும். எது? கோபம் 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 கோபம். எதை எடுத்தாலும், எதை எடுத்தாலும் பேச்சு, எதை எடுத்தாலும் சண்டை, எதை சொன்னாலும் ஏதாவது சர்றன்றது. இது நம்முடைய குடும்பத்துக்குள்ள அது குடி கொண்டு விடும், அது குடிகொண்டு விடும் ஐயா, அது குடிகொண்டு விடும் கோபம். தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளே இவைகள் இருப்பது தகுதியற்றது. அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல, தேவன் அவைகளை எதிர்க்கிறவராயிருக்கிறார். அது மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே நமக்குள்ளே கோபமானது குடிகொள்ளாத படிக்கு, யாராவது கோபிக்கிறவர்களை பார்த்து நீங்க கோபக்காரன் ஏற்றுக்கணும், அவங்களுக்கு தெரிகிறது இல்ல நான் ஒரு கோபக்காரன் என்பது அவர்களுக்கு தெரிகிறது இல்ல. அவங்களுக்கு விளங்குபடுத்தினாலும் விளங்குறது இல்லை. ஏன்? அது அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. கலவடத்தா பாவம் கண்டுபிடிச்சிருவோம், போய் சொன்னா பாவம் கண்டுபிடிச்சிட்டோம், ஒருத்த அடிபட்டாது பாவம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனா கோபப்படுகிறது அதை கண்டுபிடிப்பது கிடையாது. அது யாரும் சீக்கிரத்துல ஓ நான் கோபப்படுறேன்ப்பா இது நல்லதில்லை, நான் கோபப்படுறேன் கூட இது கூடாது, நான் கோபப்படுறேன் குடும்பத்துக்கு நல்லதில்லை, ஆனா கோபப்படுறேன் நான் செய்யற ஊழியத்துக்கு நல்லதில்லை என்று சொல்லி யாரும் கண்டுபிடிப்பது கிடையாதப்பா, யாரும் கண்டுபிடிப்பது கிடையாது. ஆனால் அது நமக்குள்ளே குடிகொள்ளாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது ஐயா. ஒரு மனுஷன் கோபம் அடையாமல் இருந்தால் அநேக கண்ணீர்களை தவிர்த்துக் கொள்ளலாம். ஒரு மனுஷன் கோபம் இல்லாமல் இருந்தால் அநேக பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். ஒரு மனுஷன் கோபம் அடையாமல் இருந்தால் அநேக சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். ஒரு மனுஷன் கோபம் இல்லாமல் இருந்தால் அவருடைய பிள்ளைகள் விடுகிற கண்ணீரை துடைத்து விடலாம். கோபப்படுகிறதுனாலே நாம் எதையும் வின் பண்ண போறது கிடையாது, கோபப்படுகிறதுனாலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறது கிடையாது. யோபு 5:2 வாசிங்க. யோபு 5:2
கோபன் நிர்மூடனை கொல்லும், புறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும்.
திருப்பி வாசிங்க.
கோபம் நிர்மூடனை கொல்லும், புறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும்.
கோபம் என்ன செய்யும் ஐயா? ஒரு மனுஷனை கொண்டு விடும். கோபம் ஒரு மனுஷனை கொல்லும் ஐயா. கோபம் நல்ல காரியம் கிடையாது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு கோபம் ஏற்றது கிடையாது. எரிந்து விழக்கூடாது பாருங்க. எப்பொழுது ஒரு சிலர் இருக்கிறாங்க எப்பொழுது எரிந்து விழுவாங்க, வெயிலுக்குல நெருப்புல நடக்கிறது போல இருப்பார்கள். ஏதாவது சருகிறு சருகிறு என்று சொல்லுவார்கள், ஏதாவது பேசிக் கொள்வார்கள், சின்ன காரியத்திலே அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏதோ கட கட கிட கட 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 கிட கடன்னு சொல்லி எரிந்து விழுவார்கள். உலகத்தின் சகல பிரச்சனைகளும் அவர்கள் தலையின் மேல் இருக்கிறது போல நடந்து கொள்வார்கள். உலகத்தின் சகல பிரச்சனைகளும் என் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாடவன் வாழ்வில் நடக்கிற காரியங்களை அமைதியாக சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுத்தப்பா, உன் குடும்பம் நீண்ட காலத்துக்கு சமாதானத்திலே இருக்கும், சந்தோஷத்திலே இருக்கும், மகிழ்ச்சியிலே இருக்கும். சஞ்சரமே ஏற்படாது, சஞ்சரமே வராது. பாருங்க சிறு பிள்ளையின் காரியங்களே கவனமாயிருங்க. கோபத்தோடு நடந்து கொண்டால் அந்த பிள்ளை நாளைக்கு அதையே கற்றுக்கொள்ளும், அதையே செயல்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா, சிறு பிள்ளைகளை கவனித்து பாருங்க, அப்பா அம்மா செய்கிற மாதிரி செய்து விளையாடுவார்கள். எப்படி அப்பா அம்மா செய்தாங்க அதனால செய்தேன், இல்லாட்டி ஒரு அண்ணன் ஆறாவது காட்டி அவர் செய்தார் நான் அதனால செய்தேன் என்று சொல்லி சொல்லி காண்பிப்பார்கள். நாம் வீட்டிலே செய்வது, நாம் வீட்டிலே கோபம் அடைவது, நாம் வீட்டிலே நடக்கிறது எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எந்த விதமான அச்சமுமே கிடையாதப்பா, கிடைக்கவே கிடையாது. ஆகையினாலே உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு கோபக்காரர்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் கோபக்காரர்களாக நடங்கள், சீறி விழுங்கள், கண்ட மாதிரி பேசுங்கள், கண்ட மாதிரி நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார், தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுக்கு அது மனரம்யமானவைகள் கிடையாது. அவர் இறங்கி வருவார், உன்னை விசாரிப்பார், அதில் நீ கண்ணீரோடு போக வேண்டி வரும். தேவன் உன்னை கைவிடுவார், அதில் நீ கண்ணீரோடு போக வேண்டி வரும். கோபத்தினாலே நீ தேவ சமூகத்திலும் சரி, உன் குடும்பத்திலும் சரி, உன் சமுதாயத்திலும் சரி, உன் சபையிலும் சரி, நன்மையான ஒரு காரியத்தை நீ சாதிக்க போறது கிடையாது. கோபம் கண்ணீரையே கொண்டு வரும். பாருங்க சீக்கிரம் வாசிங்க, மத்தேயு 5:22. மத்தேயு 5:22.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
எல்லாம் இங்க கோபத்துல காரணமே இல்லாமல் கோபித்து சண்டை பிடிச்சு குத்துப்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்களா? நரகத்துக்கு. ஒட்டுமொத்தமாக சொன்னா நரகத்துக்கு போவாங்க. முடிஞ்சதால முடிஞ்சது கதை பாருங்க. காரணம் இல்லாமல் நாம கோபிக்கலாம். இப்ப நான் வச்சு காரணத்தோட கோபிக்கலாமா? எப்படி நீ காரணத்தோட கோபிக்க போறா? ஒரு வந்தனுக்காவது கோபம் செய்தா, சண்டை பிடிச்சா, பிரச்சனை தான், உன்னை மன்னிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீ மன்னிச்சு சொல்லிச்சுன்னா அவனை கோபிக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லை, விளங்குறது. ஆகையினால காரணங்கள் கிடையாது. ஏன் அவன் என்ன செய்தாலும் நீ மன்னிச்சு நடன்னு சொல்லித்தான் வேதம் சொல்றது. அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்தார், அப்படித்தான் இயேசுடைய போதனை இருந்தது. ஆகையினாலே ஒரு மனிதனோடு எனக்கு பிரச்சனை இருந்தால் நீ மன்னித்து என்னா, அவனை கோபிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகையினாலே சரியான ஒரு ஒரு ஆதாரம் நமக்கு ஒரு மனிதனை கோபிப்பதற்கு கிடையாது. கோபத்தோட தேவ சமூகத்தில் நிக்க முடியாது ஐயா, கோபத்தோட தேவ சமூகத்தில் நாம் நிக்க முடியாது ஐயா, கோபத்தோட நம்முடைய பாதத்தில் நாங்கள் நிக்க முடியாது. ஆண்டவர் கலாத்தியர் 5:19 வாசிங்கள், சீக்கிரமாக வாங்க. இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க விரும்புறேன், பார்ப்பேன், நம்புறேன். சீக்கிரம் வாசிங்க, கலாத்தியர் 5:19 வாசிங்க.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்திரத்தில் பிரவேசிப்பதில்லை. எப்படிப்பட்டவர் யாரு? கோபம் அதுக்குள்ள வந்துச்சா? கோபம், கோபம் வந்துச்சா? திருப்பி வாசிங்க, எல்லாரும் கேளுங்க, கவனிச்சு வாசிங்க.
மாம்சத்தின் கிரியைகள்,
மாம்சத்தின் கிரிகை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆகையினால மாம்சத்தின் கிரிகை இருந்தால் தேவராட்சியத்தில் நாம் செல்ல முடியாது. அப்படியானால் தொடர்ந்து வாசிங்க.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன,
வெளியரங்கமாயிருக்கிறது.
அவையாவன,
அவையாவன
விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள்,
கோபங்கள், பகை, விரோதம், கோபம், இவைகள் இருக்கிற பொழுது தேவராட்சியத்துக்கு நாம் போவோம் என்பதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் கிடையாதே. கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோபம், என்னத்துக்கு எடுத்தாலும் கோபம். ஒரு சிலர் தெரியாமலே கோபம், நான் அவரோட கோபமா இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கே தெரியாது, ஆனா நான் கோபம். ஒரு மாசம் கழிஞ்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றது, ஆனா ஒரு மாசம் முடிச்சுல உங்களுக்கு எனக்கும் கோபம், ஆனா உங்களுக்கு அது தெரியாது. அப்படி பரவாயில்ல, அந்த கோபம் பரவாயில்லையாண்டவர், நான் அவங்களோட கோபம், ஒரு மாசமா கோபம், ஆனா அவங்களுக்கே தெரியாது, ஆனா நான் கோபம். நம்ம மனதுக்கே நாம கோபப்படுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றது இல்லையா? கோபத்தோட ஒரு மனுஷன் தேவ ராஜ்யத்தில் போக முடியாதே ஐயா. நான் கோபிக்கிறதே இல்லை, சொல்ல முடியுமா? நான் பிள்ளைகளை கோபிச்சதே கிடையாது, சொல்ல முடியுமா? நாம குடும்பத்தில் நாம கோபிச்சதே கிடையாது, சொல்ல முடியுமா? ஆனா தேவராட்சியத்திலே நாம் பிரவேசிப்பு சொன்னாலும் நான் தேவராட்சியத்துக்கு போமா? நான் போவேன், நான் போவேன், நான் போவேன், நான் போவேன் என்று சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சண்டைகள், கோபங்கள், மனஸ்தாபங்கள், காரியங்கள் இருக்கிற இந்த மனுஷன் தேவராட்சியத்தில் பிரவேசிப்பதில்லையே, தேவராட்சியத்தில் பிரவேசிப்பதில்லையே. அப்படியே விட்டுவிட்டு கடைசியாக நான் இன்னும் ஒரு காரியத்தை டக்குன்னு பார்த்துட்டு முடிச்சிடறேன், இல்லாட்ட ஒரு சில வார்த்தைகளையாவது அதுல பார்த்துட்டு நான் முடிச்சுனேன். அடுத்தது பொறாமை, பொறாமை கொள்ளக்கூடாது. இது மூன்றும் மறைவான ஒரு காரியம் இருக்கிறது. மற்ற பாவம் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க, இதுல வாசிச்சு பாருங்க, வாசிச்சு பாவங்கள்லாம் விக்கிர ஆராதனையை கண்டுபிடிச்சிடலாம், விபச்சாரத்தை கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் கண்டுபிடிச்சு கதைக்கவும் முடியும் நம்மளால, கர்ரா 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 கர்ரான்னு சொல்லி. ஆனா இந்த மூன்று காரியத்தையும் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், கதைக்கிறதும் கஷ்டம் பாருங்க. ஆனா இங்க இருக்கு பாருங்க, என்னது? பொறாம, பொறாம, அதுல பொறாம, இதுல பொறாம, அங்க பொறாம, இங்க பொறாம, எல்லாமே பொறாம. நீதிமொழிகள் 14:30 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. நீதிமொழிகள் 14:30 வசனம்.
சொஸ்தமன உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி.
பொறாமை என்ன செய்யுமாம்? எலும்புருக்கி. அது ஒரு வருத்தம் பாருங்க, பொறாமையினாலே உருவாகிறது ஒன்று பாருங்க, அது ஒரு வருத்தம் பாருங்க. சொஸ்த மனம், ரம்யம் பாருங்க, சொஸ்த மனம். நமக்கு எல்லாம் சொஸ்த மனம் இருக்கா? சொஸ்த மனம் இருக்குதா? சொஸ்த மனம்னு சொல்லியே இன்னைக்கு தான் ஒரு சிலர் கேள்விப்படுறோம். அதுக்குள்ள சொஸ்த மனத்தை குறித்து எங்க ஆராய்வது? சொஸ்த மனம் அது ரம்யமானது. ஆனா எலும்புருக்கியோ, வாசிங்க சார், திருப்பி இருக்க.
சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன்,
உடலுக்கு ஆரோக்கியம் அது. அடுத்தது
பொறாமையோ எலும்புருக்கி.
பொறாமையோ எலும்புருக்கி பாருங்க, எலும்புருக்கி பாருங்க. எது பொறாமை? எதுக்கு எடுத்தாலும் மற்றது காரியங்களை குறித்து, மற்றவர்களை குறித்து, தங்களை குறித்து, தங்க காரியத்தை குறித்து மற்றவர்கள் பொறாமை கொள்வது. தகுதியற்ற காரியங்கள், தேவ பிள்ளைகளுக்கு தகுதியற்ற காரியங்கள், தகாதது, ஏற்றது அல்ல, சிறந்தது அல்ல, அது ரம்யமானது அல்ல. 27:4 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. 27:4
உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்.
இந்த கோபத்துக்கு பரவாயில்ல, இந்த வசனத்தின்படி கோபம் பரவாயில்லையா, ஆனா பொறாமைக்கு முன்பாக ஒருத்தர் நிக்க முடியாது ஐயா. பொறாம பிளான் பண்ணும் பாருங்க, பொறாம பிளான் பண்ணும் பாருங்க. கோபம் சடக்கென்று எடுத்து விடுகிறதா நான் அடிக்கடி சொல்ற காரியம், டக்குன்னு சொல்லிடுறதை. கோபத்தின் அடிப்படையில எதையும் முடிவு செய்யாதீங்க. நீங்க கோபமாக இருந்தா தயவு செய்து வீட்டை போங்க, ஒரு இரவு படுங்க, அடுத்த நாள் எழும்புங்க, சிந்திங்க, முடிவெடுங்க. உங்கள் வாழ்வுக்கு மிகவும் ஆரோக்கியமாக அது இருக்கு. கோபத்தின் அடிப்படையில போடப்படுகிற வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள் உன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர்ல இருக்கும். ஆகையினாலே கோபத்தை தள்ளிவிட்டு ஒரு நாள் படையா, ஒரு நாள் தேவ சமூகத்தில் விழுந்துகிட, இல்லாட்டவன் போதர் இடத்துல போய் ஆலோசனைகள், கோபத்தின் அடிப்படையில வார்த்தைகளை தூக்கி எறியாதீங்க. அது நல்லதை உனக்கு கொன்றாது, உன் குடும்பத்துக்கு கொன்றாது, உன் பிள்ளைகளுக்கு கொன்றாது ஐயா. கோபமாய் இருக்கிறாயா வீட்டை போ, கோபமாய் இருக்கிறாயா உன் வீட்டுக்கு போ. பொறாமை இவைகளை விட மோசமானது. அது பிளான் பண்ணு, இவர் எப்படியா அப்படியா, நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அங்க செய்வேன், இங்க செய்வேன், பிளான் பண்ணு பாருங்க. பொறாமை சரியான ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா, சரியான ஒரு தேவ மனுஷன் யார் தெரியுமா, என்னை விட மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவனே. என் பிள்ளைகளை விட மற்றவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவன் தான் சரியான கிறிஸ்தவன். அப்படித்தான் வேதம் போதிக்கிறது, வேற ஒன்று அங்க போதிக்கப்படவில்லை. உன் பிள்ளைகளை விட மற்ற பிள்ளைகள் படித்தால் அதை தட்டி கொடு, உன் பிள்ளைகளை விட மற்றவர்கள் வளர்ந்து வந்தால் தூக்கிவிடு, உன்னால முடிஞ்சா உதவியும் செய். மற்ற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்பியா, உன் குடும்பம் என் குடும்பம், என் குடும்பம் என் குடும்பம், என் குடும்பம் என் குடும்பம் சொல்லி சொல்லியே வாழ்க்கையை ஓட்டாத. ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே, சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ராஜ்யத்துல பிரயோசனம். உங்க பிள்ளைகள் மாத்திரம் ஊழியத்துல இருந்தா அதுக்கு மாத்திரம் கை தட்டிட்டு இருக்காதீங்க. அடுத்தவன் பிள்ளைகள் ஊழியத்துல வளரணும், அவங்க ஏதாவது ஆண்டவனுக்கு கொடுக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணையா. இத சரியான தேவ மனுஷன் அல்லாவிட்டா சரியான தேவ மனசு. நீதிமொழிகள் 27:4 வாசிங்க திருப்பி.
உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதுக்கு முன்னிக்கத்தக்கவன் யார்.
கோபத்துக்கு முன்பாக நிக்கலாம் பாருங்க, அவன் பேசினா ஐயா ஆண்டவர் அழுதுட்டு போயிடலாம். ஆனா பொறாமை இருக்கு, அதுக்கு முன்பாக ஒருத்தர் நிக்க முடியாது, நிக்க முடியாது. பொறாமை, எரிச்சல், கோபம், இதுக்கு முன்னால ஒருத்தர் நிக்க முடியாதா? ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகானவைகள் கிடையாது, இது ஆவிக்குரிய கனிகளுக்குள்ளேயும் கிடையாது. விளங்குறதா? ஜோபு 5:2 வாசிங்கள், சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக வாசிங்க. ஜோபு 5:2
கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனே அதம் பண்ணும்.
பொறாமை புத்தி இல்லாத மனசுல அதம் பண்ணிவிடும், அதம் பண்ணிவிடும், அதம் பண்றேன்னு சொல்லிச்சுன்னா சிதைக்க பண்ணி விட்டுரும் ஒரு மனுஷனை பாரு. எது பொறாமை? மார்க் 15 வாங்க, மார்க் 15:9 வாசி.
பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து.
இங்க பாத்தீங்கன்னா இயேசுவை ஒப்புக் கொடுத்ததுக்கு முதற் காரியம் என்ன தெரியும், இயேசுவை சிலுவையில் எடுக்கிறது கொண்டு போறதுக்கு முதற் காரியம் என்னச்சுனா பொறாமை. இயேசுவின் மீது பொறாமை கொண்டது. இயேசு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், இயேசு அதை செய்கிறார், இயேசு இதை செய்யறாரு, பொறாமை கொண்டு. அங்க பின்னுக்கு என்ன ஒரு வசனம் இருக்கு, இதுதான், அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, பொறாமை கொண்டார்களாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் ஊழியம் செய்த பொழுது அவர்கள் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்களாம். பொறாமையின் நிமித்தம் நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள், தேவராட்சியத்தில் உனக்கு பிடிக்கலையா, கஷ்டமா இருக்கா, ஜெபம் பண்ணு. சில பேருக்கு மனுஷீகமாக சில காரியங்கள் இருக்குது, நான் அதை இல்லை என்று சொல்லவே மாட்டேன். பாருங்க, நானும் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ட சில காரியங்கள் இருக்கிறது, அது என்னோட கர்த்தரோடு முடிந்து கொள்வதாக வணங்குறதா. நமக்கும் சில காரியங்களை அங்கீகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் கடினமானது, ஆனா அதுக்கு அவன் ஜெபம் பண்ணு. ஏன் நாம் வளர வேண்டி இருக்கிறது. அந்த நாள் வரை இந்த நாள் வரைக்கும் இப்படியே பொறுத்து பொறாமை கொண்டு கோபம் கொண்டு இருக்கிறதுக்கு அவன் தேவனங்களை அழைக்கவே இல்லையே. அதற்கு அவன் சபையும் உருவாக்க ஆண்டவர் வரல. கோபிக்கிறவன் கோபித்துக் கொண்டும், சண்டை பிடிக்கிறவன் சண்டை பிடித்துக் கொண்டும் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கு அவன் சபை கொடுக்கப்படவில்லையே. ஒரு ஒரு காரியத்தை நான் வாசிச்சு முடிச்சிடறேன். நல்ல வசனங்கள் இருக்கிறது என்றால் நான் ஒரு காரியத்தை டைம் ஒரே ஒரு காரியத்தை நான் வாசித்து முடிச்சிடறேன். ஆதி ஆகமம் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதி ஆகமம் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசி.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவேலை பெற்றாள். ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
அவருக்கு என்ன வந்தாச்சுதா?
எரிச்சல்.
திருப்பி அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல்
உண்டாச்சு வந்தது?
உன் முகநாடி ஏன் வேறுபட்டது?
முகநாடி வேறுபட்டு
நீ
வாசிங்க.
நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?
நன்மை செய்தால் மேன்மை இருக்கப்பா, எல்லாருக்கும் இருக்குது. நன்மை செய்கிறவனுக்கு மேன்மை இல்லைன்னு சொல்லி வேதத்துல இடமே இல்லை. நாம் கர்த்தருக்கு எவ்வளவுத்திற்கு நாங்களை அர்ப்பணித்து செய்கிறோம் என்பதிலேதான் எல்லாம் இருக்கிறது. தேவனங்களை ஆசீர்வதிப்பது, தேவனங்களை நடத்துவது, தேவனங்களோடு பேசுவது, தேவனங்களை கொண்டு செய்ய நினைப்பது எல்லாம் என்னத்தில் இருக்கிறது சொன்னால் அர்ப்பணத்தில் இருக்கிறதப்பா. இங்க ரெண்டு சகோதரர்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். காணிக்கை செலுத்தினார்கள் அப்பா, பலி செலுத்தினார்கள். பாருங்க, ஒருத்தர் நன்மையானதை கொண்டு வந்தான், ஒருத்தன் ஏனோ தான் ஒன்று கொண்டு வந்தான். கொண்டு வந்ததோடு போனாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அவனுடைய அங்கீகரித்தார் என்பதை குறித்து அவன் அந்த சகோதரன் மீது எரிச்சல் கொண்டானாம். பாருங்க, எரிச்சல் கொண்டானா. இது எல்லாம் வெளிப்படையாக இல்லை பாருங்க, ஆனா முகத்துல கண்டுபிடிச்சிட்டார் ஆண்டவர். பாருங்க, நமக்கு சில முகங்கள்ல ஒன்றுமே கண்டுபிடிக்க தெரியுது இல்ல. பாருங்க, எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. பாருங்க, எல்லாம் பளிச்சிருக்கு. பாருங்க, கிரீம் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. பாருங்க, ஒன்றுமே எங்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆண்டவர் கண்டுபிடிச்சார். பாருங்க, என்னப்பா அவன் முகம் வேறுபட்டுடுது, அரேக்க ஒரு மாதிரி இருந்தாய், இப்ப பார்த்தா அவன் முகம் அப்படி இப்படி இருக்கு, என்ன நடந்தது? என்னுடைய காணிக்கை நீர் அங்கீகரிக்கல, அவனுடைய காணிக்கை நீர் அங்கீகரித்திருக்கிறீரே ஆண்டவரே. எஸ், உண்மைதான். அவன் தன்னை அர்ப்பணித்தான்ப்பா, மனப்பூர்வமாய் செய்தான், நல்லதை தெரிந்து கொண்டான், என் தேவனுக்கு கொண்டு வந்தான், என் ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய்? உன்னிட்ட இருக்கிறதுல ஏதோ ஒன்று தூக்கி கொண்டு ஏதோ நானும் காணிக்க மற்றவர்களை போட போட வேண்டும் சொல்லி வந்திருக்கிறியே. வேதத்துல புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்க செய்யாதிருங்க. மற்றவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், மற்றவர்கள் அது செய்கிறார்கள், மற்றவர்கள் ஓடுகிறார்கள், மற்றவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் சொல்லி நீங்க ஒருத்தரும் செய்யாதீங்க. மற்றவர்களுக்காக வேண்டி செய்வீங்க, அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அதுவும் ஒருவித எரிச்சல் தான். என்ன தெரியுமா? அவர்கள் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். அவர்கள் போய் போறேன், நானும் போட போறேன். அவர்கள் ஓடுகிறார்கள், நானும் ஓட போறேன். ஆண்டவர்கள் கடைசியில ஆண்டவர் அதை அங்கீகரிக்காவிட்டால் நம்ம முகம்தாப்பா மாறும், நம்ம முகம்தான் மாறும். என்னுடைய முகம் பல தடவை மாறிச்சுது. கத்தருக்கு சோத்திரம் ஒருத்தனும் கண்டுபிடிக்கல, ஆண்டவருக்கு சோத்திரம். பாருங்க, எனக்கு தெரியும் நம்முடைய முகம் மாறுகிறது மாறாதது. முழு ரத்தமும் இங்க வரும் பாருங்க, கிருகிரண்டு ஏறி. சிலரை கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய முகம் மாறுறதை. எனக்கு பல தடவை என்னுடைய முகம் மாறி இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய முகம் பல தடவை மாறி இருக்கிறது. கர்த்தர் கண்டிருப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையில்லை. நல்ல காலம் நமக்கு கொடுத்த போதர்கள் அதை காணாமல் இருந்தது. கர்த்தர் கண்டிருப்பார். எஸ், செய்தது சரியில்லை பாணி, நடந்து கொண்ட விதம் சரியில்லை, நீ இந்த விஷயத்தில் முடிவெடுத்த முடிவு சரியில்லை. பொறாம கொள்ளாதீங்கப்பா. எந்த குடும்பத்திலையும், எந்த பிள்ளைகளையும், எந்த காரியத்திலையும், எந்த ஊழியத்திலையும் ஒருவர் மேல ஒருவர் பொறாமை கொள்ளாதிருங்கள், பொறாமை கொள்ளாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எது நடந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யம் வளர வேண்டும். எது நடந்தாலும் தேவனுடைய சபை வளர வேண்டும் என்று இருக்கிற அந்த ரம்ய இருதயத்தையே தேவன் விரும்புகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. விளங்குறதா? வழங்குறதா வழங்குறதா. ஆகையினாலே ரெண்டு பேரும் காணிக்கை கொண்டு வந்து ஒருத்தர் மேல எரிச்சல் பட்டு போயிட்டாப்பா. நான் உங்களுக்கு சும்மா தான் கேட்கிறேன், நம்ம யாராவது யார் மீதும் எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்ல எரிந்து விழுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லைங்க. ஆண்டவர் பார்க்கிறார், நம் முகம் மாறுகிறதையும் நாம் எரிச்சலாக வாழுகிறதையும் சினப்பட்டு இருக்கிறதையும் சினந்து கொண்டு இருக்கிறதையும் தேவன் அறிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் யாரும் மறத்துவிடவே மறத்துவிட முடியாது. நான் எரிச்சலே படவில்லை என்று உயர்த்தினால் அது பொய்யாகிவிடும், அது பொய்யாகிவிடும். ஆனா நான் தேவ சமூகத்தில் மனம் திரும்புறேன்னு சொல்லி சொன்னா அதுவே உண்மையாகும். தேவ சமூகத்தில் விட்டுவிடு. எஸ், என் முகங்கள் மாறுபட்ட நேரங்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே, அது தப்பு, அது பிழைதான், அது தப்பு தான் ஆண்டவரே. அநேக தடவை நான் கோபித்த நேரங்கள் இருக்கிறது ஆண்டவரே, அதனால பலர் சஞ்சனம் அடைஞ்சாங்க, பலர் கண்ணீர் விட்டாங்க, என் குடும்பம் கஷ்டப்பட்டது, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. பொறாமை, எரிச்சல், காவம் இவைகளோடு இருக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. தேவன் சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.